சிவனும் திருமாலும் மீண்டும் சக்தி பெறுவதற்கு காரணமாக இருந்தவனே மகிஷாசுரன் தான்.
அப்படியா?
ஆமா, அந்த மகிஷாசுரன் முற்பிறவியில் வரமுனி என்ற சிவயோகியாக இருந்தான். அவன் சிவயோகியாக இருந்தும் குணம் எப்படி இருந்தது தெரியுமோ?
ஈசனே, எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவரே, தங்கள் மீது பக்தி கொண்டு ஒரு சிறு வில்வ குழந்தை தங்களின் சரசின் மீது வைத்தால் அந்த சொற்ப பூஜையில் ஆனந்தம் கொண்டு அவர்களுக்கு அளவற்ற அனுகிரகம் செய்கிறீர்கள். அப்பேற்பட்ட தங்களை வணங்கும் நாம் இந்த உலகில் வேறு எவனுக்கு வணங்க வேண்டும்? வணங்கா எவனுக்குமே வணங்கா.
சுவாமி, சுவாமி!
அகத்திய மகாமுனிவர் இவ்வழியாக வந்து கொண்டிருக்கிறார்.
அகத்திய மகாமுனிவர்? அகத்தியம் தானடா, வந்தால் என்ன? வரட்டுமே.
என்ன சுவாமி இத்தனை அலட்சியமாக பேசுகிறீர்கள்?
நான் என்னடா அவனை வணங்குவது? அவனும் என்னை போலுள்ள முனிவர்களில் ஒருவன் தானேடா.
அவரும் ஒருவரா? சுவாமி, அகத்திய முனிவர் ஏழு கடல் நீரையும் ஒரு கை நீராக்கி குடித்தவராயிற்றே.
அதென்னடா பெரிய அதிசயம்! கேவலம் ஒரு பெண் பிள்ளை நடாயினி சூரியனையே உதிக்காமல் செய்து விட்டார். அதை விட உங்கள் அகத்திய மகாமுனிவன் செய்தது பெரிய சாதனையோ.
சுவாமி, அவர் வந்துவிட்டார், பேச்சை நிறுத்துங்கள்.
வரட்டும்.
வரமுனி, பக்தருக்கு அழகு பணிவு, யோகியருக்கு அழகு அடக்கம்.
நான் அடங்குவதெல்லாம் இந்த ஈசன் ஒருவனுக்குத்தான்.
வரமுனி, அந்த ஈசனுக்கு பெயரே அடியார்கடியவன் தானே. புரிந்துகொள், அடியாரை அவமதித்தால் ஆண்டவன் பொறுக்க மாட்டான்.
அப்படி பார்த்தால் நாம் இருவருமே அடியார்கள் தானே.
ஆமாம்.
இதில் நானும் உம்மை வணங்குவது, நீர் என்னை உம்மை வாழ்த்துவது. எழுந்து நின்றால் எனது முழங்கால் அளவிற்கு கூட இருக்க மாட்டீர். நான் எழுந்து உமது காலை வணங்க வேண்டுமோ?
இத்தனை ஆணவமா உனக்கு? வரமுனி, மனித உருவமும் எருமை புத்தியும் கொண்ட நீ அசுர குணமும் எருமை தலையும் கொண்ட மகிஷாசுரனாக கடவாய்.
வரவேண்டும், நல்ல சமயத்தில் வந்தீர்கள். என்ன இது? என்றும் இல்லாமல்லாம் இப்படி இடுபடுத்தும் கேட்கிறதே.
அதை பற்றி சொல்லத்தான் இங்கு வந்தேன். அகத்தியரின் தாபத்திற்கு ஆளான வரமுனி என்ற மகா யோகி மகிஷாசுரனாக மாறி இங்கு வந்து கொண்டிருக்கிறான்.
அசுரனா? யமதர்மா, நமது இந்திரலோகத்தின் பக்கமே வரவிட்டாமல் அவனை அழித்து துரைத்து விடுகிறேன். ஆயுதத்தை
நெல் பைத்தியக்காரா, வஜ்ரமாவது ஆயுதமாவது அவன் பலம் தெரியாமல் புதற்றுகிறாயே. இதுவரை இந்த உலகத்தில் தோன்றிய அசுரர்களிலெல்லாம் மிகுந்த பலம் வாய்ந்தவன் இந்த மகிஷாசுரன். மூர்த்திகளும் சேர்ந்து முழு பலத்தோடு எதிர்த்தாலும் அவனை அசைக்க கூட முடியாது.
நாரதரே, அந்த மும்மூர்த்திகளில் இரு மூர்த்திகள் சக்தி இழந்து நிற்கும் இந்த நேரத்தில் அகத்தியர் இப்படி ஒரு அசுரனை உண்டு பண்ணலாமா?
பெரியவர்களின் செய்கை பிற்காலத்தும் நன்மையைத்தான் கொடுக்கும்.
பிற்காலத்திலாவது? தற்காலம் எங்களுடைய நிலை என்ன நாரதரே?
அவனுக்கு பணிந்து போவதைத் தவிர வேறு வழியே.
நீங்களே ஓடி வருகிறீர்கள்.
என்னப்பா செய்வது? பறப்பதற்கு இறக்க இல்லை, ஓடி வருகிறேன்.
நீங்களே பயப்படுகிறீர்கள்.
நான் என்ன? அனுபவன் யார்? அவன் அசுரகோத்தில் பிறந்திருந்தால் அசுர வல்லமை மட்டும்தான் இருக்கும்.
நித்திய பிரம்மச்சாரி ஒருவன் அசுரனாக மாறியிருக்கிறான்.
அவன் நினைத்தால் திருமூர்த்திகளையும் ஒரே கையால் பிடித்து
விடுவார். நீங்கள் தான் அந்த அசுரனிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும்.
அழுத்து மாறட்டும். முதலில் நான் என்னை காப்பாற்றிக் கொண்டு பிறகு உங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறேன்.
கனகசனந்தரே, இது என்ன பேராச்சரியமா இருக்கிறது? நமது பிதா பிரம்மதேவரின் கட்டளைப்படி நாம் பல்லாண்டு காலம் கடும் தவம் செய்தும் பராசக்தி இன்னும் நமக்கு காட்சி அளிக்கவில்லையே.
அதையே தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அன்னையின் தரிசனம் பெற இன்னமும் நாம் எப்படித்தான் தவம் செய்ய வேண்டுமோ தெரியவில்லையே.
நாராயணன்,
இருக்கட்டும் இருக்கட்டும், நான் வருவது இருக்கட்டும். ஆமாம், என்ன இது?
கடுமையான தவத்தில் இருப்பீர்கள் என்று எண்ணி வந்தேன். காரசாரமான விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்களே.
பிறகென்ன நாரதே? சிவனும் விஷ்ணுவும் இழந்த சக்தியை மீண்டும் பெற்று உலகமெல்லாம் பேரின்பம் அடைய வேண்டும் என்ற தியாக எண்ணத்தோடு ஊனுறக்கமின்றி உண்மையான தவம் இயற்றும் எங்களை பராசக்தி இப்படி சோதிக்க கூடாது.
பராசக்தி அப்படி என்ன உங்களை சோதித்து விட்டாள்?
எங்கள் தவத்திற்கு மகிழ்ந்து இன்னமும் எங்களுக்கு காட்சி அளிக்கவில்லையே.
எனக்கென்னவோ நாரதரே, அன்னை தோன்றுவாள் என்ற நம்பிக்கை அனுபவமாக குறைந்து கொண்டே வருகிறது.
ஆஹா, ஆதிசக்தி தோன்ற மாட்டால் இந்த அவநம்பிக்கையோடு தான் நீங்கள் தவம் ஏற்றி வருகிறீர்களா? வேறு வழி?
இத்தகைய அவநம்பிக்கையோடு நீங்கள் எத்தனை கல்பகோடி காலம் தவமேத்தினாலும் அன்னை உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டாள்.
என்ன அப்படி சொல்லுகிறீர்கள்?
பிறகு எப்படி சொல்வது? தெய்வம் தோன்றாதது பக்தனின் குறையாகத்தான் இருக்க முடியுமே தவிர தெய்வத்தின் குறையாக இருக்க முடியாது. நம்பிக்கையின் சின்னம் தானே தெய்வம். அந்த தெய்வ தரிசனத்துக்கு ஆணி வேலை போன்றது நம்பிக்கை தானே. அதற்கு உதாரணமாக பூலோகத்தில் நடந்த ஒரு மீனவரின் வரலாற்றை கேளுங்கள். செங்காவி செங்காவி என்ற பெயர் உள்ள ஒரு மீனவன் காவிரி ஆற்றில் மீன் பிடித்து வந்தான். அதே காவிரி கரையில் கல்வியில் கரை கடந்தவரும் வேதம் வியாக்கரணம் முதலியவற்றை கரைத்து குடித்தவருமான அஷ்டாவதான காலகண்டர் என்ற முனிவர் மூச்சை அடக்கி மோன நிலை கொண்டு தவமேற்றினார். மீனவன் முனிவரை நிறுநாட்களாக கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள்
ஏனடா என் தியானத்தை இப்படி கத்தி கழிக்கிறாய்?
யோசிக்காத சாமி, நெடுநாளா உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும்னு எனக்கு ஆசை.
மீன் பிடிக்கிற அற்ப பயல் நீ, உனக்கு சந்தேகமா?
ஆமா சாமி.
நகர்ந்து அமர்ந்து விளக்கம் கேள்.
சரிதா சாமி. ஏன் சாமி, நானும் பல வருஷமா பாக்குறேன், நீ தினம் வர்ற இங்க உட்கார்ற, தண்ணி அள்ளி தண்ணியிலே விட்டுடுற, மூக்க புடிச்சுட்டு நாள் முச்சூடு உட்கார்ந்துருக்கிய, இதெல்லாம் எதுக்கு சாமி?
முட்டாளே, மூக்கை பிடித்து மூச்சை அடக்கி தியானம் செய்தா எனது அன்னை அம்பாள் வருவாளடா.
நீ அம்பாளை பாக்குறியா?
ஆமாமடா பார்க்கிறேன்.
ஐயோ ஐயோ சாமி, நானும் 5 வயசுல இருந்து மாறியா தலை கும்பிட்டுட்டு இருக்கிறேன், என் கண்ணுக்கு ஒரு நாள் கூட தெரியல.
அம்பாளை பார்ப்பது அவ்வளவு சுலபமா? அதுவும் உன் போன்ற கீழ்ஜாதி காரனுக்கு அம்பா தென்படுவானா? உடா போ
சாமி. அப்ப நானே முயற்சி பண்ணுறேன். என்ன செய்யணும்?
முதன் முதலாக ஒரு குருவிடம் உபதேசம் பெற வேண்டும்.
சாமி, இந்த ஊர்லயே நீ தான் பெரிய சாமி, நீயே எனக்கு குருசாமியா இருந்து உபதேசத்தை பண்ணி விட்டுறேன். இந்த பையா, நான் அம்பாவை பார்த்தாகணும், அதுக்கு நீ உபதேசம் பண்ணி ஆகணும், இல்ல இந்த ஓரை காலையில விழுந்து உசுர விட்டுருவேன்.
எப்படியோ உசுர விட்டு தொலைச்சாயா
சாமி? நீ என்ன சுஜியனா ஏத்துக்கலையோ ஏத்துக்கலையோ, நான் உன்னை குருவா ஏத்துக்கிட்டேன், குரு வார்த்தையை மீற மாட்டேன். நீ சொன்னபடி நான் சாகிறேன் பார்.
உண்மையாகவே இறந்து போயிடுவான் போல இருக்கிறது. எனக்கு பிராணகத்தி தோஷம் வந்துவிடுமே. அரே அரே, உன் குரு வார்த்தையை மீற மாட்டேன் என்று சொன்னாயே, உன் குரு சொல்லுகிறேன்.
அப்படிதான் வலிக்கு உபதேசம் பண்றியா?
பன்னீர் துடைக்கிறேன். முரட்டு பயனா இருக்கிறானே, வாடா
பண்ணிய உபதேசத்த.
ஓம் மகா அஷ்டாம்புஜ துர்கா லட்சுமி சரஸ்வதியே நமஹ. சொல்லுடா.
அறிவு இருக்குதாயா உனக்கு? நான் தான் மீன் பிடிக்கிறவனாச்சே, என்கிட்ட போய்
தண்ணீருக்கடி இருந்த போது உனக்கு மூச்சு ஒன்றுதான் முக்கியம் என்று எப்படிப்பட்டதோ, அதே போல அம்பிகை காண்பது ஒன்றுதான் முக்கியம் என்ற வைராக்கியம் உனக்கு எப்போது பிறக்கிறதோ, அப்போது அம்பிகையே உன் முன்னாடி வந்து நிற்பான். அதுதான் வைராக்கியத்தின் அளவுகோல்.
அடடே, அதுக்குத்தான் என்ன பிடிச்சி தண்ணியில இந்த அமுக்க அமுக்கினியா? குருசாமி, நீ பெரிய குருசாமி. இந்த பாரியா உன் கத்தியமா சொல்றேன், வெளியில இருந்து மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தானா கூட நான் என்ன மறந்து மூச்சை விட்டுருவேன். ஆகையினால மூச்சை புடிச்சு மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தா இந்த தண்ணியில முழுக போறேன். ஒண்ணு ஆத்தா வந்து என்ன தூக்கணும், இல்ல நான் ஆத்தோட போகணும்.
என்ன மகனே எப்படி பார்க்கிறாய்?
ஆமா, யார் நீ?
எந்த அம்பிகையை பார்க்காவிட்டால் உயிரை விட்டு விடுவேன் என்று துணிந்தாயோ அதே மாரியாத்தா நான் தான்.
நீயா?
ஆம் மகனே.
சத்தியமா?
சத்தியமா நான் தான்.
என் தலையில அடிச்சு சொல்லு.
சத்தியமா மாரியாத்தா நான் தான்.
அந்த கதை என்கிட்ட விடாத, இன்னமும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. மாரியாத்தாவை பாக்கணும்னா எத்தனையோ சென்மம் தவமா தவம் கிடக்கணும்னு சொல்லுவாங்க. நீனடான்னா இவ்வளவு சீக்கிரமா வந்து நிக்கிறே தாயே.
இல்லை, சீக்கிரமாக வந்து விட்டால் தெய்வத்திற்கு கூட மதிப்பு குறைந்து விடும் என்பதை இப்போதுதான் அப்பா உன்னிடமிருந்து நான் தெரிந்து கொள்ளுகிறேன். இதோ பார், என்னை காணாவிட்டால் அத்தனை சீக்கிரம் உன் உயிரை விட்டுவிட துணிந்தாயல்லவா? அந்த வைராகியத்திற்காகத்தான் நான் இங்கு ஓடி வந்தேன்.
நீ என்ன சொன்னாலும் சரி நான் நம்ப மாட்டேன். இந்த வராதா என் குருசாமி தான் உன்னை தினகாலம் பார்த்துட்டு இருக்காராமே, அவர் அழைச்சிட்டு வந்து நீ தான் மாரியா தாளான்னு அவர்கிட்ட கேட்டு நான் தீர்த்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசைய கூடாதாமா?
அசையவே மாட்டேன்.
மறுபடியும் சொல்றேன், நீ மாரியாத்தாளா இருந்தா நிக்கிற இடத்தை விட்டு நகரக்கூடாது.
நீ அவரை அழைத்து வந்து பாறேன்.
இதா ரெண்டு சொடக்கு பருவத்துல வர்றேன்.
சீக்கிரம் வாயா. எங்கடா அவன் வந்திருக்காயா? யாரா வந்திருக்கிறான்? அவரா மாரியாத்தா வந்திருக்கிறான். பாத்தீர்களா, இந்த மீனவனுக்கு முன்னால் மாரியாத்தா வந்து நிற்கிறாரா?
அவ வந்து நிக்கிறாயா? நீ வந்து அவதான் மாரியா தாளான்னு பார்த்து சொல்லுவா.
போடா மலையா, ஏவருக்கும் மூவருக்கும் தென்படாத தெய்வ நாயகி, வைத்தியக்காரா உன் முன்னால் வந்து காட்சி அளிக்கிறா?
ஐயோ ஐயோ, என் முன்னாடி வந்து காட்சி கொடுக்கறதோட மட்டும் இல்லையா, அவளை பார்த்தேன் தொட்டேன் பேசினேன். அவ சொல்றான் நான் தாண்டா மாரியா தாளே தலையில அடிச்சு சத்தியம் பண்றா. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதுக்குதான் உன்னை கூப்பிட்டு போலாம்னு வந்தேன். ஆயா
எங்கேயா நிற்கிறா?
என்ன சாமி அப்படி சொல்ற? இந்தா நிற்கிறாள, நல்லா பாரு. என் சாமி அவதானே.
அடே மறையா, அங்கே ஒருவரும் இல்லையே, வெறும் தண்ணீர் தானே இருக்கிறது.
என்ன சாமி அப்படி சொல்ற? என் சாமி உன் கண்ணுலதான் படல, ஆத்தா கலகலன் சிரிக்கிறாளே, அது உன் காதல விழுகல?
இந்த பயலுக்கு நன்றாக அம்பிகை பைக்க பிடித்து விட்டது. அவளை மானசீகமாக உருவகப்படுத்திக் கொண்டு
உலருகிறான். போற
என்னடா செய்ய சொல்லுகிறாய்?
ஆத்தா வந்து நிக்கிறாளே, நான் என்ன செய்யணும்?
பாத பூஜை செய்.
எப்படி செய்யணும் சொல்லு.
சக்கரை பொங்கல் வைத்து பாத பூஜை செய். பாருங்க
சக்கரை பொங்கலா? ஐயோ, இந்த குருசாமி இப்படி ஒரு சங்கடத்துல மாட்டி விட்டு போயிட்டாரே, இப்ப நான் என்ன செய்வேன்?
என்ன மகனே, ஏன் இப்படி அழைத்துக் கொள்ளுகிறாய்?
இல்லாத்தா, இந்த குருசாமி உனக்கு பொங்க வச்சு பூசை பண்ணு சொல்லிட்டு போயிட்டாரு. என் பொண்டாட்டிக்கு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு தவிர வேற எதுவும் வைக்க தெரியாத.
உன் மனைவிக்கு பொங்கல் வைக்க தெரியும்.
அவளுக்கு தெரியும், உனக்கு எப்படி தெரியும்?
இந்த உலகத்தில் யார் யாருக்கு என்னென்ன தெரியும் என்பது எனக்கு தெரியும். அவளிடம் சொல்போ.
அவளுக்கு தாண்டி பொங்க வைக்க சொல்றேன். நல்லா இருக்கும், சீக்கிரமா வந்திருந்தா சூடா சாப்பிட்டுக்கலாமே. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த?
இனிமே நேரத்துக்கு வந்து விடுகிறேன்.
அப்பா
அம்மா, இது நாள் வரையில் இந்த மாதிரி ருசியான பொங்கலை நான் உண்டதே இல்லை அம்மா.
போதா எனக்காக சொல்றேன், நீ இதுல நெய் கூட ஊத்தாம பொங்கி வச்சிருக்க.
நெய் எதற்கம்மா? உங்களுடைய உள்ளத்தில் மெய் இருக்கிறதே, நான் ருசித்து சாப்பிடுவது மெய்யத்தானே.
ஆத்தா, நீ எல்லாருக்கும் பொதுவானவன் எல்லாரும் சொல்லுவாங்களே, ஆனா உங்ககிட்டயும் ஒரு ஓர வஞ்சனம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். தெரியுமா
என்ன மகனே?
நான் என்னடானா, அந்த குருசாமி கையில விழுந்து கால விழுந்து அவர் உபதேசத்தை கேட்டு மூக்க புடிச்சு மூச்சு அடக்கி தண்ணீரை மூழ்கி உசுர விட்டுருவேங்கிற நிலைமைக்கு பிறகுதானே நீ சிண்டை பிடிச்சு தூக்கி எனக்கு காட்சி கொடுத்த. இந்த கஷ்டம் எதுவுமே படாத என் பொஞ்சாணிக்கு இவ்வளவு சுலபமா காட்சியும் கொடுத்து விட்டு அவ கையால பொங்கலையும் வாங்கி தின்னுகிட்டு சட்டவட்டமா உக்காந்து வக்கனே நீ அவங்கிட்டயே பேசிட்டு இருக்கிறிய. இதெல்லாம் என்ன நியாயம்?
அதுதானப்பா இந்த மண்ணில் பிறந்த பெண்கள் குறித்தான தனி சலுகை.
அதெல்லாம் சலுகை
என்னை தரிசிப்பதற்கு ஆண் மக்கள் தான் தியானம் தவம் யோகம் தியாகம் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும். பெண்களுக்கு அந்த சிரமங்கள் எதுவுமே தேவையில்லை. கட்டிய கணவனை தெய்வமாக நினைத்தால் போதும். அந்த பத்தினி தெய்வங்கள் என்னை தேடி வர வேண்டும் என்பதில்லை, அவர்களை தேடி நான் போய்க் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும்?
இந்த பாராட்டா எங்களுக்கு எதுவும் வேண்டாம். இந்த ஊர் உலகம் நல்லா இருக்கணும்.
காலத்துல மழை பெய்யணும்.
அதோட எல்லா சனங்க பசியையும் நீ போக்கிடு. உனக்கு பசிக்கும் போது நேர இங்க வா. ஏதோ எங்க கையில கிடைச்சத ஆக்கி புறம் தின்னுட்டு போ. ஆனா வேற வீட்டுக்கு போயிடக்கூடாது.
உங்களுக்கு எதுவுமே வேண்டாமா?
அக்கா எங்களுக்கு இப்ப இருக்கிறத சாஸ்தி
இருக்கிற நினைச்சா போதும். அக்கா
போதுமா?
போதும். என்ன காரணமோ காணாத கண்ட மாதிரி சிரிக்கிற.
நீங்கள் போதும் என்று சொல்லிவிட்டீர்களே,
அதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு?
அதில் இல்லாத சிரிப்பு வேற எதுல அப்பா இருக்கிறது? மகனே, நாம் சர்வசக்தி படைத்தவள்.
உங்களுக்கு தெரிஞ்ச கிடையாச்சு.
யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவேன். ஆனால் என்னாலேயே கொடுக்க முடியாது எது தெரியுமா?
என்ன?
போதும் என்ற உள்ளத்தை மட்டும் என்னால் கொடுக்கவே முடியாதப்பனே. அந்த உள்ளம் உங்களுக்கு இருக்கிறது, அதனால்தான் நான் இங்கு வந்தேன். நான் அர்த்தமா?
இல்ல, அதே கட்டிய குடிசாமி வீட்டுக்கு போனா
அங்கே இருக்கு.
ஆமா, உனக்கு எல்லாம் தெரியுது, ஆனா இதுதான் தெரியல. இடிச்சு ஆமா.
ஐயோ, இங்கு சாப்பிட்டதே என் வயிறு நிரம்பி விட்டதே.
ஐயோ, நடந்து பேசிட்டு போகும்போது இந்த ஏப்ப விட்டா சரியா போதும்.
மகனே, அங்கெல்லாம்
நான் கூப்பிடுறேன், வர முடியுமா முடியாதா?
நீ எங்க கூப்பிட்டாலும்
வருகிறேன்.
இதான் எங்க குருசாமி இடம்.
என்னத்தான் உனக்கு எப்ப பார்த்தாலும் சிரிப்புத்தானா? இங்க எதை கொண்டு சிரிக்கிற நீ?
மகனே, இந்த இடத்திற்கு நீ என்னை வற்புறுத்தி அழைத்த போது நான் வர மறுத்தேன் அல்லவா? அதற்கு என்ன காரணம் தெரியுமா?
என்ன?
இங்கு நீ எதற்காக என்ன அழைத்து வந்தாய்?
எங்க குருசாமி வடை பாவாசம் பொங்கல் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு, சாப்பிடுறதுக்காக உன்னை கூப்பிட்டு வந்தேன்.
நான் சாப்பிடுவதற்காகத்தானே?
ஆமா.
அங்க என்ன நடக்கிறது என்று பார்.
என்ன தாய், இது நாக்குக்கு ருசியா செஞ்சு நீ வந்து திங்கிறதுக்கு முந்தி அவங்க தின்னுட்டு இருக்காங்க.
இது தெரிந்துதான் நான் இங்கு வர மறுத்தேன். மகனே, நான் உன் வீட்டில் உண்டதை போல் ஒரு நாளைக்கு நான் இங்கு உண்மையாக உண்டு விட்டால் மறுநாளைக்கு எனக்கு எதுவுமே வைத்து படைக்க மாட்டார்கள். நான் வந்து உண்ண மாட்டேன் என்கிற ஒரே நம்பிக்கையில் தாரடா இவர்கள் இத்தனை பதார்த்தங்களை வைத்து படைக்கிறார்கள்.
புரிந்து கொண்டீர்களா? முற்றும் உணர்ந்த முனிவர்களின் கண்ணுக்கு தென்படாத ஆதிபராசக்தி கல்வி அறிவு சற்றுமில்லாத மீனவனுக்கு கணத்தில் காட்சி கொடுத்தாலே எதற்காக? அன்னையை காண வேண்டும், இந்திரன் ஆவியை துறக்க வேண்டும் என்று அவனுக்குள் மூண்டெழுந்த வைராக்கியமும் அன்னையை கண்டே தீர்வோம் என்று அவனுடைய நம்பிக்கையும் அல்லவா அதற்கு காரணம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். தளர்ச்சியை உதறி எறியுங்கள், தவத்தை தொடருங்கள். தருணம் வந்துவிட்டது. தாய் தோன்றுவாள்.
அந்த முயற்சிகளில் அடியேனும் பங்கெடுத்துக் கொள்ளுகிறேன்.
நல்லது நாரதரே, தக்க தருணத்தில் வந்து எங்கள் தளர்ச்சியை போக்கிய உங்களுக்கு நன்றி. தாயை காணும் வரை நாங்கள் தவத்தை விடப்போவதில்லை.
நாராயண், என்ன மகிஷா, எப்படி இருக்கிறது இந்திர போகம்?
என்ன சொல்றேன் நாரதரே, இந்த பதவியை நான் விடப்போவதில்லை.
விடக்கூடாது. இந்த சுகவாழ்வு உனக்கு என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னோடு பேச வந்தேன். நான் அன்று உனக்கு சொன்னேன்
அல்லவா,
திருமூர்த்திகளும் ஒன்று சேர்ந்தாலும் உன்னை அழிக்க முடியாது என்று. ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? சிவனும் விஷ்ணுவும் தற்போது சக்தி இழந்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் சக்தியை கொடுக்க வேண்டும் என்று சனகாதி முனிவர்கள் ஆதிபராசக்தியை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தவம் பூர்த்தி அடைந்து ஆதிபராசக்தி தோன்றிவிட்டால் சிவனும் விஷ்ணுவும் புது பலம் பெற்று உன்னை அழித்து விடுவார்கள். பெரிய யோசனை. சனகாதி முனிவர்களின் அவம் பூர்த்தி அடைந்தால் தானே ஆதிபராசக்தி தோன்றுவாள். அதற்கு முன் அந்த முனிவர்களையே ஒழித்து விட்டார்.
என்ன காரியம் செய்து விட்டீர்கள்?
என்ன செய்து விட்டேன்?
சனகாதி முனிவர்கள் தவம் பூர்த்தி அடைந்து சிவனும் விஷ்ணுவும் சக்தி பெற்று இவனை அழித்து விடுவார்கள் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
சிவனும் விஷ்ணுவும் இவனை அழிப்பதாவது. நன்றாக புரிந்து கொள். சகல ஜீவராசிகளுக்கும் சக்தி அளிக்கும் அந்த ஆதிபராசக்தி ஒருவள்தான் இவனை அழிக்க முடியும்.
அப்படி இருக்கும் போது
அந்த ஆதி பராசக்தியே வர வேண்டும் என்று தவம் இருக்கும் முனிவர்களை ஏன் அழிக்க சொன்னீர்கள்?
அங்குதான் இருக்கிறது ரகசியம். இந்த மகிஷாசுரன் சென்று சனகாதி முனிவர்கள் மீது கை வைக்கட்டும். தன்னையே நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும் தன் குழந்தைகள் அழிவதை பார்த்துக் கொண்டு தாய் பொறுமையோடு இருப்பாளா? பொறுத்திருந்து பார்.
தாயே வணக்கம்.
வணக்கம் தாயே. மன்னா, ஆதி பராசக்தி மகிஷாசுரனோடு யுத்தம் செய்த அந்த 9 நாட்களையும் நவராத்திரியாகவும் அவனை வதம் செய்த 10வது தினத்தைத்தான் விஜயதசமியாகவும் நாம் இப்போதும் கொண்டாடுகிறோம்.
ஆஹா, தேவியின் வீரத்தை என்னவென்று புகழ்வது? ஐயனே, ஆதி பராசக்தியின் அம்சங்களில் ஒன்று தக்ஷனின் வீட்டில் தோன்றியதாக சொன்னீர்களே. தக்ஷன் எப்போதுமே சிவபெருமானுக்கு விரோதி என்று அல்லவா சொல்லுவார்கள்?
தவறு தவறு. ஆதியில் தக்ஷன் சிவபக்தனாகத்தான் இருந்தான். அன்னையின் அம்சம் தாட்சாயணி என்ற பெயரோடு அவன் வீட்டில் வளர்ந்து மங்கை பருவம் அடைந்து கணவனுக்காக காத்திருந்தாள்.
நாராயண் நாராயண்.
ஆஹா, நாதமுனிவரே, வர வேண்டும் வர வேண்டும். அவருங்க, ஏது இப்படி திடீர்?
நான் என்ன, பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டிருந்தா?
என்னை தேடியா?
அதில் சந்தேகம் என்ன?
எதற்காக?
அதெல்லாம் பிறகு இருக்கட்டும். எனக்கு ஒரு சந்தேகம்.
என்ன?
உலகில் யாருமே அடைய முடியாத பாக்கியத்தை அடைந்திருக்கும் நீ இன்னும் எதை வேண்டி ஈசனை பூஜித்துக் கொண்டிருக்கிறாய்?
முனிவரே, என் மகள் தாட்சாயணியின் அழகுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளையை வேண்டித்தான் பூஜிக்கிறேன்.
நன்றாக இருக்கிறது. மாப்பிள்ளையிடமே மாப்பிள்ளை கேட்கிறாயே தட்சா?
மாப்பிள்ளையிடம் கேட்கிறேனா? என்ன நாரதரே, நான் எங்கு? சர்வசக்தி படைத்த சிவன் எங்கு?
சிவன் ஆவது சக்தியாவது, அது எந்த காலத்தில்? இப்போது சிவன் நிலை என்ன?
என்ன?
தற்போது சிவன் சக்தி இழந்து கிடக்கிறார். ஆமாம், யார் உன் மகள்?
தாட்சாயணி.
அந்த தாட்சாயணி நீ நிலைப்பதை போல் சாதாரண பெண் அல்ல. அகிலத்தை எல்லாம் ஆட்டி படைக்கும் ஆதிபராசக்தியின் அம்சம். தெரிந்து கொள்.
என் மகள் ஆதிபராசக்தியின் அம்சமா?
ஆமாம். அவளை நீ சிவனுக்கு மனமுடித்து கொடுத்தால்தான் சிவன் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார்.
என்ன இவன் மீசையை முறுக்குகிறான்?
நாரதரே, கொஞ்சம் எப்படி வாரம்? நாரதரே, நீர் இப்போது என்னிடம் சொன்னதை நான் அப்படியே திருப்பி சொல்லுகிறேன். அது சரியாக இருக்கிறதா பாரம். தாட்சாயணி ஆதிபராசக்தியின் அம்சம்.
ஆமா.
அவளுக்கு நான் தகப்பன்.
ஆமா.
அவளை மணந்தால் தான் சிவனுக்கு பலம்.
ஆமா.
நான் மறுத்துவிட்டால் சிவனுக்கு சக்தி இல்லை.
ஆமா.
அப்படியானால் அந்த சிவனுக்கே சக்தி அளிக்கக்கூடிய மாபெரும் சக்தி என் கையில் இருக்கிறது. சரிதானே?
ஆமா.
அதே மனிதர்களே, வருகிறாய்ப்படி எடுத்து எறிகளான அந்த சிவலிங்கத்தை.
இது என்ன எதிர்பாராத திருப்பம்! தாயே, தாட்சாயணி
அம்மா, இங்குதான் இருக்கிறீர்களா?
ஆமா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன்.
பார்த்தீர்களாம்மா, நான் எப்போதுமே கலகத்தில் ஆரம்பிப்பேன், நன்மையில் முடியும். இப்போது நன்மையில் ஆரம்பித்தேன், கலகத்தில் முடிந்து விட்டது. இனிமேல் இவன் தங்களை சிவனுக்கு கொடுப்பானா?
ஏன்,
சிவலிங்கத்தையே எடுத்தாயி சொல்லிவிட்டானே.
எடுக்கட்டும், பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள்.
நல்லது தாய்.
சக்தி இழந்த சிவனுக்கு இவ்வளவு வலிமையா? பார்த்து விடுகிறேன். இந்த சிவலிங்கத்தை செங்கலியால் பிணைத்து யானைகளை கொண்டு ஈட்டு வைத்தீர்கள். யானைகளால் முடியவில்லையா?
தந்தையே, எதற்காக இத்தனை முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
இந்த சிவலிங்கத்தை இங்கிருந்து எடுப்பதற்காக.
நான் எடுக்கட்டுமா?
உன்னால் முடியுமா?
முயற்சிக்கிறேன்.
எங்க?
எடுத்து விட்டேன். இதை எங்கே வைக்க வேண்டும்?
இனியும் இதற்கென்று ஒரு இடமா? யார் கண்டதும் படாத இடமாக பார்த்து தூக்கி எறிந்து விடு.
சரி.
இத்தனை காலமாக சிவத்தில் சக்தி அடக்கம், இப்பொழுது சக்திக்குள் சிவரடக்கம். சக்தியும் சிவமும் இரண்டரை கலந்து விட்டது.
தட்சா, உனக்கு சகல நன்மைகளும் உண்டாகட்டும். ஓய் பிரம்மா, சிவன் சக்தியை இழந்து விட்டான், நீர் புத்தியை இழந்து விட்டீர்.
எப்படி
இல்லாவிட்டால்? ஆதிசக்தியை மகளாக அடைந்திருக்கும் எனக்கு நீர் ஆசீர்வாதம் செய்வீரா?
தட்சா, நீ சொல்லியது போல் உன்னுடைய ஆசியை மட்டுமல்ல,
அகிலமெல்லாம் நலம் பெற உன்னுடைய சம்மதத்தையும் பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் அனைவரும் உன் வீடு தேடி வந்திருக்கிறோம்.
அப்படி வரும். எதற்கு என்னுடைய சம்மதம்?
உன் மகளின் திருமணத்திற்கு நீதானே சம்மதம் கொடுக்க வேண்டும்.
என் மகள் திருமணத்திற்கு சம்மதம் அளிக்க நான் என்றுமே தயாரா இருக்கிறேன். மாப்பிள்ளையா?
கைலாச வாசனான சிவபெருமான் தான்.
அப்படி இருக்கும் போது
அவர் இல்லாமல் நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்களே.
நாங்கள் பெண் கேட்கத்தானே வந்திருக்கிறோம். பெண் கேட்கத்தான் சிவன் ஏன் வரவில்லை என்று கேட்கிறேன்.
சிவபெருமான் இங்கு வருவதா? தட்சா, நீ அறிந்துதான் பேசுகிறாயா இல்லை அறியாமல் உளறுகிறாயா? உன் மகள் தாட்சாயணியை மணந்தால் தானே சிவன் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார்.
நிலைமை அப்படி இருக்கும் போது சிவன் என்னை வணங்குவதில் என்ன தவறு?
நீ சிவனுடைய நிலையை நினைக்கிறாயே தவிர உன் மகளுடைய நிலைமையை நினைத்து பார்த்ததாக கூட தெரியவில்லையே.
என்ன 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 என்னவளுடைய நிலைமை?
ஆதிசக்தியின் அம்சமான அவளுக்கு சிவனை தவிர வேறு யாரை இனி மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்க முடியும்?
ஓய் பிரம்மா, என்னை என்ன சிறு பிள்ளை என்று நினைத்து பேசுகிறீரா? எனக்கு தெரியும், என் மகள் எவனை மணந்தாலும் அவன் இனி சிவன்தான். கேவலம் ஒரு சத்திரிய விஸ்வாமித்திரன் தன்னுடைய தவலமையால் ஒரு புதிய லோகத்தையே உண்டாக்கிவிட்டான். ஆதிசக்தியையே மகளாக அடைந்திருக்கும் நான் நினைத்தால் ஒரு புதிய சிவனையே உண்டாக்கி விடுவேன்.
அப்படிப்பட்ட நிலைமைக்கு என்னை வரவிடாமல்
அந்த பழைய பரமசிவனை உடனே வந்து பணிந்து பெண் கேட்க சொல்லும்.
தந்தையே, யார் யாரை வணங்குவது என்ற சராதரம் இல்லையா?
சராதரம் அறிந்துதான் பேசுகிறேன். மாமனார் காலில் மாப்பிள்ளை விழுவதில் என்ன தவறு?
சற்று பொறுங்கள். மாப்பிள்ளை மாமனார் உறவெல்லாம் திருமணத்திற்கு பிறகுதானே ஆரம்பமாகிறது. ஒரு மணமகன் மணமகளின் தகப்பனை பார்த்து உங்கள் மகளை எனக்கு மணம் முடித்து வையுங்கள் என்று மண்டியிட்டு கேட்பது சம்பிரதாயத்திற்கு புறம்பல்லவா?
சக்தியற்ற சிவனுக்கு சம்பிரதாயம் என்ன வேண்டியிருக்கிறது?
உங்கள் முடிவு.
அந்த சிவன் என்னை வணங்கினால்தான் உண்மை அவனுக்கு மனம் செய்து கொடுப்பேன்.
ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அனுமதியோடு என்னை மணந்தால்தான் அவருக்கு சக்தி வரும் என்பது இல்லை.
என்னை மீறி உன்னை மணக்க அவன் முன் வரலாம், ஆனால் நீ என் மகள், என்னை மீறி விடுவாயா?
தந்தையை மீறமாட்டேன். அந்த தந்தையிடம் தோன்றியுள்ள தான் என்ற அகந்தையை மீறுவேன். தான் வணங்கிய தெய்வம் தன்னையே வணங்க வேண்டும் என்ற உங்கள் ஆணவத்தை மீறுவேன்.
தாட்சாயணி, இப்படியெல்லாம் என்னை மீறி அந்த ஈசனிடம் போய் விடுவாயா?
அப்படி போவது பெண்ணுக்கும் பிறந்த வீட்டுக்கும் கேவலம் என்பது எனக்கு தெரியும். அந்த ஈசனை இங்கு வருவார். உங்கள் கண்ணெதிரிலேயே என்னை கைலாயத்திற்கு எடுத்து செல்வார்.
அந்த சக்தி அவனுக்கு
அறியாமல் பேசுகின்றீர்கள். எந்த கணத்தில் சிவலிங்கத்தை தொட்டேனோ அந்த கணமே அவர் சக்தி பெற்றுவிட்டார். இரண்டாக பிரிந்திருந்த சக்தியும் சிவமும் அன்றே ஒன்றாகிவிட்டது.
அப்படி அவன் சக்தி பெற்று விட்டது உண்மையானால் இப்பொழுது இங்கே வரட்டும் பார்க்கலாம்.
வந்துவிட்டால்
வரட்டும் பார்க்கலாம். தாட்சாயணி, என்னை புறக்கணித்து விட்டு ஈஸ்வரோடு போகிறாயா? போ, இல்லை எனக்கு மகளும் அல்ல, நான் உனக்கு தந்தையும் அல்ல. போ.
ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி யோக நித்திரையில் இருக்கிறார். நீ சென்று அன்னை மகாலட்சுமியின் வருகையை அவருக்கு தெரியப்படுத்து.
காக்கும் கடவுளே, கண்பிடித்தருள் வேண்டும்.
பிரம்மபுத்திரா, என்ன விசேஷம்?
என்பை ஆதிபராசக்தியின் சினம் தணிந்து விட்டது. அன்னை மகாலட்சுமி மீண்டும் வைகுண்டம் வந்து விட்டார்கள். தாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு லட்சுமி நாராயணனாக எங்களுக்கு காட்சி தர வேண்டும் பிரபு.
அப்படியா?
தாயே கலைவாணி, அன்னையாரை அழைத்து வாருங்கள். இந்த காட்சியை காணவல்லவோ இத்தனை யுகங்களாக நாங்கள் தவம் கிடந்தோம். நாகத்தேனா, ஆதிபராசக்தியின் மற்றொரு அம்சமான அன்னை தாட்சாயணியை கைலாசவாசன் கைலங்கிரிக்கு அழைத்து சென்று விட்டார். தமையன் முறை கொண்ட தாங்கள் வந்த பிறகுதான் தனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று அன்னை தாட்சாயணி விரதம் மேற்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் தம்பதி சமேதராக திருக்கைலாயத்திற்கு எழுந்தருளி அன்னை தாட்சாயணியின் திருமணத்தை நடத்தி வைத்து எல்லா ஜீவராசிகளும் பேரின்பம் அடைய அன்பாலிக்க வேண்டும் பிரபு.
அப்படியே ஆகட்டும். நாம் எல்லோரும் இப்பொழுதே திருக்கைலாயம் செல்வோம்.
ஓம் சக்தி ஓம் ஓம்